SBS தமிழ்.
வணக்கம் ராகுல் ராம் அவர்களே.
வணக்கம் ரேணுகா.
ஆஸ்திரேலியாவின் புதிய அமைச்சரவை அறிவிப்பை நேற்றைய தினம் பிரதமர் ஸ்காட் மாரிசன் அவர்கள் விடுத்திருந்தார். இந்த அமைச்சரவையில் குறிப்பிடத்தகுந்த மாற்றங்கள் ஏதாவது இருக்கின்றனவா?
பெரிய அளவில் இந்த மாற்றங்கள் இல்லை, என்றாலும் ஒரு சில விடயங்களை இங்கு நாங்கள் முக்கியமாக பார்க்கலாம். அரசாங்கம் மீண்டும் பதவிக்கு வர முடியாது என்ற ரீதியில் மீண்டும் ஒரு சாதனை நிகழ்வாகத்தான் ஸ்காட் மாரிசன் அவர்கள் மீண்டும் புதிய அரசாங்கத்தை கைப்பற்றி இருக்கின்றார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இன்னும் இவர்களுடைய தேர்தல் இரண்டு தொகுதிகள் வர இருக்கின்றன. ஒன்று கோவன் தொகுதி வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா, மற்றும் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் மெக்வாரி தொகுதி. இதுல ஒரு விடயத்தை மட்டும் நான் இதுல சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். மெக்வாரி தொகுதியில் வாக்கு வித்தியாசத்தில் லிபரல் கட்சி முன்னணியில் நிற்கின்றது. 61 வாக்கு தான் அங்கு வித்தியாசத்தில் இருக்கின்றார்கள். ஆகவே அது பெரிதாக மாற்றத்தை ஏற்படுத்தாவிட்டாலும் நாங்கள் அதனை குறிப்பிட்டு காட்ட வேண்டும். முக்கியமாக கடந்த வாரம் அவருடைய தேர்தலுக்கு பின்னர், தேர்தல் வெற்றிக்கு பின்னர் திணைக்களத்தின் தலைவர்களான உடனான ஒரு சந்திப்பு கடந்த வாரம் இடம்பெற்றிருந்தது. அதில் அவருடைய அரசாங்கத்தின் எதிர்கால திட்டங்கள் தொடர்பாக இந்த திணைக்கள தலைவர்களுக்கு ஒரு சில விடயங்களை பிரதமர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த வகையில் பார்க்க போனால், இதுவரையில் ஹியூமன் சர்வீசஸ், அதாவது சென்ட்ரலிங், மெடிக்கேர், சைல்டு சப்போர்ட் எல்லாமே ஹியூமன் சர்வீசஸ் என்ற ஒரு அமைச்சுக்குள் தான் வந்திருந்தது. ஆனால் அவர்கள் அதனை பெயர் மாற்றம் செய்யவிருக்கின்றார்கள். அதாவது சர்வீசஸ் ஆஸ்திரேலியா என்ற ஒரு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. கூடுதலான ஒரு கரிசனை இந்த சர்வீசஸ் ஆஸ்திரேலியா, அதாவது குறிப்பாக அந்த விடயங்களில் கூடுதலான ஒரு கரிசனை காட்டப்படவிருப்பதாக அவர் அந்த விடயத்திலே அந்த சந்திப்பின் பொழுது தெரிவித்திருந்தார். அதில் குறிப்பாக ஒரு விஷயம் என்னவென்றால், டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் ஸ்கீம், அது அவர்களுடைய ஒரு முக்கிய ஒரு இலக்காக இருக்கின்றது. அதற்கு அப்பால் பார்த்தோமானால் பூர்வீக குடியினர் தொடர்பான விடயங்களிலும், தொழில் உறவுகள், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் விடயத்திலும், மற்றும் எனர்ஜி அண்ட் என்வாரன்மெண்ட், சக்தி மற்றும் சுற்றுப்புறச் சூழல் போன்ற விடயங்களில் தான் ஒரு கூடுதலான ஒரு கவனம் செலுத்தவிருப்பதாக அவர் இந்த திணைக்கள அதிகாரிகள் தலைவர்கள் மட்டத்தில் தெரிவித்திருக்கின்றார். அத்தோடு இன்னும் ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டார். அரசாங்கம் வழங்கும் சேவைகளை மக்கள் தடங்கலின்றி பெற வேண்டும் என்றும், அதற்குத்தான் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றும் இந்த திணைக்கள தலைவர்களுக்கு கூறப்பட்டிருக்கின்றது. ஏன் இதை கூறுகின்றேன் என்றால், குறிப்பாக பார்க்க போனால் சில அமைச்சு பதவிகள் முக்கியமானவர்களுக்கு இங்கு வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதிலே குறிப்பாக இதுவரை காலமும் இருந்து வந்த வெளிவகார அமைச்சராக இருந்த மேரி ஸ்டெயின் அவர்கள் இப்பொழுது பெண்களுக்கான ஒரு அமைச்சு பதவியையும் ஏற்றுக்கொள்கின்றார். அது ஒரு முக்கியமான விடயம். இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்று பார்க்கும் பொழுது, ஸ்டுவர்ட் ரோபர்ட் அவர்களுக்கு ஒரு பாரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர் தான் இந்த நேஷனல் டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் ஸ்கீம், அந்த விடயத்தை பார்க்க வேண்டும் என்று அவருக்கு ஒரு பாரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல் ரிச்சர்ட் கோல்பேக்குக்கும் ஒரு பாரிய பொறுப்பு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்களை பார்க்கும் பொழுது அவர் சில சில முக்கியமான விடயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துகின்றார். அதே வேளையில் இதுவரை காலமும் பதவியில் இருந்த முக்கியமான அமைச்சர்கள், குறிப்பாக நிதியமைச்சர் மேத்யூஸ் கோமன் அவர்கள் நீடிக்கவிருக்கின்றார். அதே போல் பீட்டர் டடன் அவர்கள் நீடிக்கவிருக்கின்றார். இது போன்ற விடயங்களில் எந்தவித மாற்றங்களும் பெருசாக செய்யப்படவில்லை. அதற்கான காரணம் என்னவென்றால், ஏற்கனவே அவர்கள் அந்த துறைகளில் ஒரு அனுபவசாலிகளாக இருந்து வந்ததினால் தொடர்ந்தும் அவர்கள் சேவைகள் தொடர வேண்டும் என்பதற்காக அவர்களை எந்தவித மாற்றங்களும் செய்யவில்லை. புதிதாக சில அமைச்சு பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. சிலருக்கு புதிதாக சில அமைச்சு பதவிகள் அவர்களுடைய ஏற்கனவே இருந்த அமைச்சு பதவிகளோடு புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கின்றது. அதைவிட முக்கியமான பதவிகளில் எந்தவித மாற்றங்களும் செய்யப்படவில்லை. ஆக நாங்கள் இங்கு பார்க்க போனால், பாதுகாப்புத்துறை அமைச்சு மற்றும் இந்த புதிதாக பெண்கள் விவகார அமைச்சு என்பது உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. அதே வேளையில் முதல் முறையாக நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு முக்கிய விடயம் இருக்கின்றது. ஒரு பூர்வீக குடியினர் முதல் முறையாக ஆஸ்திரேலியாவில் ஒரு அமைச்சராக வந்திருக்கின்றார். அதுக்கும் பூர்வீக குடியினருக்கான அமைச்சராக உருவாக்கப்பட்டிருக்கின்றார். இது ஒரு முக்கியமான விடயம். அதே போல் பார்த்தோமானால், இந்த அவருடைய முக்கிய நோக்கங்கள் என்று பார்க்கும் பொழுது சில விடயங்களில் அவர் கூடுதல் கவனம் செலுத்தி இருக்கின்றார். ஆனாலும் ஏற்கனவே இதுவரை காலமும் அமைச்சு பதவிகள் இருந்த முக்கியமானவர்களில் எந்தவித மாற்றமும் செய்யாமல் அவர்களை தொடர்ந்தும் பதவியில் வைத்திருப்பது அவருடைய எதிர்கால திட்டங்கள் எவ்வாறு இந்த அரசாங்கம் செல்ல போகின்றது என்பதை ஓரளவுக்கு கோடிட்டு காட்டுகின்றது.
சரி, இதுவரை லேபர் கட்சியின் முக்கிய குற்றச்சாட்டாக கடந்த காலங்களில் இருந்து வந்த ஒரு விடயம், லிபரல் நேஷனல் கூட்டணியில் பெண்களின் பிரதிநிதித்துவம், அமைச்சரவையில் அதிகளவாக இல்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வந்தது. இம்முறை அமைச்சரவையில் அது நிவர்த்தி செய்யப்பட்டிருப்பதாக உங்களுக்கு படுகின்றதா?
இது உண்மையில் ஒரு நல்லொரு கேள்வியாகத்தான் பார்க்கின்றேன். இது உண்மையில் ஒரு பாரிய குற்றச்சாட்டு இருந்தது. அது உண்மையும் கூட. ஏனென்றால் இதுவரையில் இருந்த அமைச்சர்களின் தொகை மிக குறைவாகத்தான் இருந்திருந்தது. ஆனால் இந்த புதிய அமைச்சரவையில் பல மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது புதிதாக. அதாவது இதுவரை காலமும் இருந்தவர்கள் நீடிப்பு செய்யாமல் புதிதாக 7 பெண்கள் அமைச்சரவையில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, 3 பெண்கள் அவர்கள் தங்களது பதவியை ஏற்கனவே அவர்கள் பதவி வகித்தவர்கள் தொடர்ந்தும் அவர்கள் தங்களது பதவியை தொடரவிருக்கின்றார்கள். அதில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் வெளியுறவு அமைச்சராக இருந்த மேரி ஸ்பெயின் அவர்கள் தொடரவிருக்கின்றார். ஆனால் அவருக்கான இன்னும் ஒரு அமைச்சு பதவியும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது பெண்கள் விவகார அமைச்சு பதவி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் ஒரு விடயம் என்னவென்றால், விவசாயத்துறை அமைச்சர் அக்ரிகல்ச்சர் முதன் முறையாக ஆஸ்திரேலிய வரலாற்றில் விவசாயத்துறை அமைச்சராக ஒரு பெண் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். பிரிஜெட் மெக்கன்சி அவர்கள் அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இன்னும் ஒரு விடயமும் இருக்கின்றது. அதாவது பாதுகாப்புத்துறை என்று வரும் பொழுது ஆஸ்திரேலியாவின் வரலாற்றிலே 2வது தடவையாக ஒரு பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அதாவது லிண்டா ரெனால்ட்ஸ் அவர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இவரும் ஒரு புதியவர், ஒரு பெண். ஆகவே அதற்கு அப்பால் நாங்கள் பார்த்தோமானால் 2 பிரதி அமைச்சர்களாக பெண்கள் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். 1 பிரதி அமைச்சர் பெண்ணாக இருப்பவர், அவர் தொடர்ந்து தனது பதவியை தொடரப்போகின்றார். ஆகவே மொத்தமாக நாங்கள் அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் என்று பார்த்தோமானால் 13 பேர் பெண்களாக இந்த அமைச்சுக்குள்ளே இருக்க போகின்றார்கள். இதிலே 10 பேர் புதிதாக நியமிக்கப்பட்டவர்கள். இது உண்மையில் அவர்கள் இந்த குற்றச்சாட்டுக்கான ஒரு பதிலடியாகத்தான் ஸ்காட் மாரிசன் இதனை செய்திருக்கின்றார் என்று நாங்கள் பார்க்க முடியும். அதிலும் குறிப்பாக இந்த பாதுகாப்புத்துறை அமைச்சுக்கும் விவசாயத்துறை அமைச்சுக்கும் முக்கியமான பெண்களை கொண்டு நியமித்திருப்பது உண்மையில் அவருடைய ஒரு மிகவும் ஒரு சாதுரியமான நகர்வாகத்தான் நாங்கள் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும்.
இதேவேளை லேபர் கட்சி என்று வருகின்ற போது இன்றைய தினம் அவர்களது புதிய தலைவராக அந்தனியால் பனீசி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதாக அறிவிப்பு வந்திருக்கின்றது. போட்டியின்றி அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்று சொல்லப்படுகின்றது. அவர் எப்படியான சவால்களை எதிர்கொள்ளக்கூடும் அல்லது அவரது அந்த தலைமைத்துவம் எதிர்நோக்கி இருக்கின்ற சவால்கள் என்னென்ன என்று சொல்லுங்கள்.
நிச்சயமாக அவருடைய தெரிவு எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் ஒரே ஒரு வேட்பாளர் முறையில் அவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இன்று காலை அவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அவருக்கான சவால்கள் மிக அதிகமாகவே இருக்கின்றது. ஏனென்றால் இந்த தேர்தலின் பொழுது லேபர் கட்சி முக்கியம் தாம் வெல்லுவோம் என்ற ஒரு பாரிய எதிர்பார்ப்போடு சென்றிருந்தார்கள். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு அவர்களுக்கு சரிவர முடியவில்லை. ஆகவே அவர்களுக்கான இப்பொழுது மக்கள் மத்தியில் அவர்களுடைய தலைமைத்துவம், அவர்களுடைய கட்சி, அவர்களுடைய கொள்கைகள் எவ்வாறு அடுத்த தேர்தலை நோக்கி கொண்டு செல்லப்பட போகின்றது என்பது பாரிய பொறுப்பு இந்த லேபர் கட்சியின் தலைவர் மீதுதான் வந்து விழுகின்றது. பில் ஷோர்டனை பொறுத்த மட்டில் அவர் தனது 3 தனது பதவி காலத்தில் செய்ய வேண்டியவற்றை செய்து இந்த தேர்தலில் தோற்கவே முடியாது என்று அனைத்து கருத்து கணிப்புகளும் சொல்லப்பட்ட வேளையில் அந்த அவருடைய கட்சி ஆட்சியை பிடிக்க முடியவில்லை. ஆகவே இந்த எதிர்பார்ப்பும் புதிதாக வரும் தலைவருக்கு இருக்கின்றது. அது ஒரு புறம் இருக்க, கட்சிக்குள் பார்த்தோமானால் சில பிளவுகள் ஏற்கனவே இருக்கின்றன. அந்தனி அல்பனீசி தலைவராக வரக்கூடாது என்பதில் பில் ஷோர்டனும் கூட மிக தீவிரமாக கட்சி மட்டத்தில் பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தார். ஏனென்றால் இவர்களுக்கிடையில் ஏற்கனவே 2013 ஒரு போட்டி இருந்திருந்தது. ஆகவே அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் நம்பாத சூழ்நிலை தான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த நிலைமையில் புதிதாக தலைமை பதவியும் ஏற்றுள்ள அந்தனி அல்பனீசி அவர்கள் எவ்வாறு கட்சியை கொண்டு செல்ல போகின்றார், அவர் மக்கள் மத்தியில் கட்சியை கொண்டு சென்று கொள்கைகளை கொண்டு சென்று மக்கள் மத்தியில் செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. மறுபுறத்திலே கட்சியில் உள்ளவர்களை ஒன்றுபடுத்தி அவர்களை உள்வாங்கி கொண்டு செல்ல வேண்டிய தேவையும் இருக்கின்றது. ஆகவே இவரை பொறுத்த மட்டில் இவருக்கான சவால்கள் மிக பாரிய அளவில் இருக்கின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை.
சரி, நிறைவாக இந்த லேபர் கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்படுகின்றவர்கள் என்ன மாதிரியான முறையில் தெரிவு செய்யப்படுகிறார் என்ற ஒரு சிறிய விளக்கத்தை தர முடியுமா?
இவர்கள் 2006 உங்களுக்கு தெரிந்திருக்கும் கிம் பீஸ்லி அவர்கள் அப்பொழுது பிரதமராக இருந்திருந்த பொழுது கெவின் ரட்டும் ஜூலியா கில்லர்டுமாக சேர்ந்து அவரை பதவியில் இருந்து வீழ்த்தி கெவின் ரட் அவர்கள் பதவிக்கு வந்திருந்தார். அதன் பின்னர் 2010 கெவின் ரட்டை ஜூலியா கில்லர்ட் அவர்கள் வீழ்த்தி ஜூலியா கில்லர்ட் அவர்கள் பிரதமராக வந்திருந்தார். அதன் பிறகு 2013 ஜூலியா கில்லர்டை கெவின் ரட் அவர்கள் மீண்டும் எழுப்பி பதவிக்கு வந்திருந்தார். ஆகவே இவர்களுக்கிடையில் இந்த பதவி போட்டி, தலைவராக வருவதில் போட்டி இழுபறி நிலைமைகள் இருந்தது, மக்கள் மத்தியில் பெரும் விசனத்தை ஏற்படுத்தியிருந்தது. இதனால் 2013 ஆண்டு அவர்கள் இந்த தலைவரை தெரிவு செய்வதில் ஒரு புதிய முறையை கொண்டு வந்தார்கள். அதாவது கோக்கஸ் என்று சொல்லக்கூடியது அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், மத்திய பாராளுமன்ற உறுப்பினர்கள், கீழ்சபை மேல்சபை இரண்டும் சேர்த்து அவர்களுடைய மொத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தன் கோக்கஸ் என்று அழைப்பதுண்டு. அவர்கள் வாக்களிப்பார்கள், அது ஒன்று. அதற்கு அப்பால் இன்னும் ஒன்றும் இருக்கின்றது. அதாவது புதிய அவர்களுடைய இந்த 2013 வந்த புதிய முறையின்படி அவர்களுடைய அங்கத்துவ அதாவது உறுப்பினர்களுடைய வாக்கும் இங்கே கணக்கில் எடுக்கப்படுகின்றது. ஆகவே முதல் ஒரு வாரம் நீங்கள் ஒரு தலைவராக வர வேண்டுமென்றால் முதலில் அந்த வெற்றிடத்துக்காக நீங்கள் உங்கள் பெயரை முன்மொழிய வேண்டும். அந்த முன்மொழியும் பொழுதும் அந்த கோக்கஸில் 20% ஆதரவு உங்களுக்கு இருந்தால்தான் நீங்கள் உங்கள் பெயரை முன்மொழிய முடியும். அந்த முன்மொழிந்து ஒருவர் தான் இருக்க இன்று அல்பனீசி தெரிவு செய்யப்பட்டது போல் ஒருவர் தான் வருவராக இருந்தால் கோக்கஸ் அவரை தலைவராக ஏற்றுக்கொள்ளும். ஒருவருக்கு மேல் விண்ணப்பங்கள் வந்தால் உறுப்பினர்களுடைய வாக்குகளும் எண்ணப்பட வேண்டும். அதன் பிரகாரம் என்ன நடக்கும் என்று சொன்னால் அவர்களுடைய நியமனங்கள் கையளிக்கப்பட்ட பின்னர் 2 வாரங்களுக்குள் அவர்களுக்கு விண்ணப்பங்கள், அதாவது வாக்களிப்பதற்கான சீட்டுகள் அந்த உறுப்பினர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அவர்கள் யாரை தலைவராக தெரிவு செய்தது என்று வாக்களிக்க முடியும். பின்னர் அதன் பின்னர் கோக்கசனுடைய வாக்களிப்பும் ஏற்றுக்கொள்ளப்படும். இரண்டுமாக சேர்த்து 50-50% ஏற்றுக்கொள்ளப்படும். அதாவது கோக்கசிலிருந்து 50% உறுப்பினர்களுடைய 50% சேர்த்து தலைவர் தெரிவு செய்யப்படுவார். இதில் ஒரு முக்கியமான விடயம் இருக்கின்றது. இந்த லேபர் கட்சியை பொறுத்த மட்டில் லெப்ட் ரைட் என்று இரு பகுதிகள் இருக்கின்றன. இவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் அவர்களுடைய கொள்கைகள் சிலவற்றில் சில மாற்றங்கள் இருக்கின்றன. இது காலகாலமாக லேபர் கட்சிகள் இருக்கும் ஒரு முறைமை, அதனை எவருமே மாற்ற முடியாது. இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனால் இதுவரை தலைவராக இருந்த பில் ஷோட்டன் அவர்கள் லேபர் கட்சியின் ரைட் பக்கத்தை சேர்ந்தவர். கிறிஸ் போவன் அதாவது அந்தனி அல்பனீசிக்கு எதிராக தலைமை போட்டி போட போகின்றேன் என்று கூறிய கிறிஸ் போவன் ரைட் பக்கத்தில் தான் இருக்கின்றார். அதே போல் ஜிம் சாமஸ் அவரும் குயின்ஸ்லாண்டிலிருந்து தலைமை பதவிக்கு போட்டி போட போகின்றேன் என்று தெரிவித்திருந்தார். அவரும் ரைட் என்ற அந்த பக்கத்தில் தான் இருக்கின்றார். இதிலே இந்த லெப்ட் பக்கத்துக்கு பார்த்தோமானால் கன்யா பில்பசேக் அவர்கள் இருக்கின்றார்கள். அதே வேளையில் பார்த்தோமானால் அந்தனி அல்பனீசி இப்பொழுது தலைவராக தெரிவு செய்யப்பட்டவர் இருக்கின்றார். ஜூலி ஓவன்ஸ் இருக்கின்றார், பெனி வாங் இருக்கின்றார். ஆகவே இவர்களுக்கிடையில் இந்த பிரிவு என்பது காலகாலமாக இருந்து கொண்டுதான் வந்திருக்கின்றது. நீங்களே பார்த்திருப்பீங்கள் அந்தனி அல்பனீசிக்கான ஆதரவை பெனி வாங்கும் டன்னியா பில்பசேக்கும் ஆரம்பத்திலேயே தெரிவித்திருந்தார்கள், அவர்தான் தலைவராக வர வேண்டும் என்று சொல்லி. அதே போல் பார்த்தீங்கள் என்றால் கிறிஸ் போவனுக்கும் ஜிம் சாமஸுக்கும் பின்னின்று அவர்களை தலைமை பதவிக்கு போட்டியிடுமாறு தூண்டியவர் பில் ஷோட்டன் அவர்கள். ஆகவே இவர்களுக்கு இடையில் இந்த பிளவு, நீங்கள் முதல் கேட்ட கேள்விக்கான பதில் ஓரளவு இங்கு இருக்கின்றது என்று நாங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த லெப்ட் ரைட் விங் ரெண்டுமே ஒன்றை ஒன்று அனுசரித்து போவது மிக மிக கஷ்டமான விடயம். ஆகவே இதிலே ஒரு பக்கம் இப்பொழுது அந்தனி அல்பனீசி அவர்கள் லெப்ட் பக்கத்தை சேர்ந்தவர். அவருக்கான அந்த ரைட் பக்கத்தில் இருப்பவர்களே அவர் இழுத்து இந்த தலைமை பதவியை கொண்டு செல்வது மிக மிக சவாலாகத்தான் இருக்க போகின்றது. ஆகவே அடுத்து வரும் 3 வருடங்களில் எவ்வாறு அவர் தனது தலைமை பதவியை கொண்டு போக போகின்றார், எவ்வாறு மக்கள் மத்தியில் சென்று தனது கொள்கைகளை கொண்டு போக போகின்றார் என்றதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
மிக நன்றி ராகுராம் அவர்களே. அமைச்சரவை தொடர்பிலும் லேபர் தலைமைத்துவம் தொடர்பிலும் விளக்கினீர்கள். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். வணக்கம்.
நன்றி. நன்றி ரேணுகா.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.